السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا، او كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹ் உறுதனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அகிலத்தில் அனைவருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட அன்னலம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமம் பரியந்தம் அந்த நபியுல்லாஹுவின் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் சாலிஹீன்களாகிய நல்லவர்கள் அனைவரு பேரிலும் ஏக அல்லாஹ் அஸ்ஸலாத் என்னும் கருணையையும் அஸ்ஸலாம் என்னும் ஈடேற்றத்தையும் இன்றென்றும் சரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய தோழர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் உறுதனை அஞ்சி பயந்து தக்வா எனும் இறையச்சத்தை கடைபிடித்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இஸ்லாமிய தோழர்களே, இன்று உலகத்தின் நாலாபுறங்களிலும் முஸ்லிம்கள் மாற்று மதத்தவர்களால் ஒடுக்கப்படுகின்றார்கள், தூற்றப்படுகின்றார்கள், முஸ்லிம்களின் தலைவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள், கேவலப்படுத்தப்படுகின்றார்கள் என்ற கவலையான செய்திகளே எமது காதுகளை தொட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, இவைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? உலகத்திலே முஸ்லிம்கள் கேவலமாக வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. உலகத்திலே மாண்புக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், கௌரவத்துக்குரியவர்கள், இறை விசுவாசிகளாகிய மூமின்கள் என்பதை குர்ஆன் சொல்கின்றது. என்றிருந்தும் இன்று முஸ்லிம்கள் தான் உலகத்திலே மாற்று மதத்தவர்களால் அவமதிக்கப்படுகின்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மூமின்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், மூமின்களை இழிவுபடுத்த மாட்டான், என்றால் இன்று நடப்பது என்ன? நாம் எமது கரங்களால் தேடிக்கொண்ட குற்றங்களும் தவறுகளும் பிழைகளும் தான் இன்று உள்ள குமுறல்களாக சமூக அவர நிலைகளாக உலகத்திலே அரங்கறிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் செய்த தவறு என்ன? நாம் விட்ட தவறு என்ன? எங்களால் விடுபட்ட கட்டளைகள் என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போமேயானால் இவைகள் அனைத்துக்கும் மருந்தை அந்த கருமங்களிலே எங்களால் கண்டுகொள்ள முடியும். இன்று எந்த முஸ்லிமிடத்திலும் அணுகி சந்தோஷமாக இருக்கிறீரா என்று கேட்டால் அவருடைய நாவிலிருந்து வருகின்ற பதில் ஏதோ ஒரு உள்ள குமுறலாகவே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ரப்புடைய கட்டளைகள் எங்களால் உதாசீனம் செய்யப்பட்டதுதான் என்பதை நாம் புரிய வேண்டும். ரப்புடைய கட்டளைகள் பல இருக்கின்றன. அதிலே கலிமாவை சொன்ன ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டிய முதலாவது கடமை தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகையுடைய விடயத்திலே நாம் பொதுவாக செய்தால் எமக்கு ஏற்படுகின்ற அவல நிலை என்ன என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைக்கும் பொழுது இவ்வாறு சொன்னார்கள், மன் ஃபாததுஹு ஸலாத்துல் அஸ்ரி கஅன்னமா உதிர அஹ்லஹு வமாலஹு. எவர் ஒருவருக்கு அசருடைய ஒரு தொழுகை தப்பி போய்விடுமோ அவர் முழு குடும்பத்தையும் முழு சொத்தையும் இழந்து தனிமையிலே நிறுத்தப்பட்டவருக்கு சமனாகி விடுகின்றார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். எம்முடைய பாசையில் சொல்லுவதாக இருந்தால், ஒரு நேர தொழுகை ஒருவருக்கு கலாவாகுவது முழு குடும்பத்தையும் முழு சொத்தையும் அளிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் தன்னன் தனிய நின்றால் எவ்வளவு கவலை வருமோ அவ்வளவு கவலை ஒரு தொழுகை கலாவானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும் என்பதை நாம் புரிய வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று விட்ட தொழுகைக்கு கூலியாக அதனுடைய கவலை இன்றே வர வேண்டும் என்பது நியதி அல்ல. தொழுகை கடமையான வயதிலிருந்து ஒரு தொழுகை எங்களால் விடுபட்டிருந்தால் அதற்குரிய கவலையான நிலைமை மௌத்துக்கு முன்னால் என்ற ஒரு நாள் வந்தே சேரும். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்களே, அந்த நபிக்கு அதே அசருடைய தொழுகை ஒரு நாள் காலாவானது. அன்பு நபி அவர்களுக்கு அசருடைய தொழுகை கலாவானது விளையாட்டு மைதானத்திலே விளையாடினதால் அல்ல, வியாபாரத்திலே ஈடுபட்டதனால் அல்ல, குடும்பத்திலே குடும்ப உறவினர்களோடு உறவாடிக் கொண்டிருந்ததனால் அல்ல. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் புனித போரிலே ஈடுபட்டதின் விளைவாக அசருடைய தொழுகை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கலாவானது முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. அசருடைய தொழுகை கலாவானது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த ஹிந்தாவை பதுவா செய்யாத நபி, அதற்கு காரணமாக உதவியாக இருந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதுவா செய்யாத நபி, தன்னுடைய கழுத்திலே காபாவிலே கழுதைகளுடைய ஒட்டகங்களுடைய குடல்களை அள்ளி போட்டு அவர நிலைக்கு தள்ளிய பெண்ணுக்கு பதுவா செய்யாத நபி, இந்த இடத்திலே அசருடைய தொழுகை கலாவாகுவதற்கு காரணமாக இருந்த முஷ்ரிக்குகளுக்கு பதுவா செய்தார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள், ஜாலல்லாஹு பி புயூதிஹிம் வ குபூரிஹிம் நாரா. அந்த முஷ்ரிக்குகளுடைய வீடுகளிலும் அந்த முஷரிக்குகளில் யார் யாரெல்லாம் மரணித்திருக்கின்றார்களோ அவர்களுடைய புதை குழிகளிலும் அல்லாஹ் நெருப்பை ஏற்படுத்திடுவானாக என்று பதுவா செய்தார்கள். காரணம் என்ன? ஒரு நேர தொழுகை கலாவாகுவது அவ்வளவு பெரிய பயங்கரமானது. தன்னுடைய சாச்சாவை கொலை செய்தவருக்கு பதுவா செய்யவில்லை, அது நபி அவருக்கு பெரும் கவலையாக ஏற்படவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் யோசிக்க வேண்டும். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருடைய தொழுகை கலாவாகுவதற்கு காரணமாக இருந்த முஷ்ரிக்குகளுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்கள் என்றால் இந்த தொழுகை விடுபடுவதனால் ஏற்படுகின்ற கவலை என்ன? இதுதான் எங்களில் அதிகமானவர்களுடைய உள்ளங்களிலே கவலைகளாக தோற்றம் பெறுவதற்குரிய மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. காரணம், தொழுகையிலே அசட்டைத்தனம். அன்புக்குரியவர்களே, நாம் விடுகின்ற தொழுகைகளுக்கு நாம் காரணம் சொல்லிக் கொள்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபட்ட தொழுகையை யுத்தத்தில் விடுபட்டதனால் விடுபட்டது தானே, அல்லாஹ் எம்மை மன்னிப்பான் என்று அந்த இடத்திலே காரணம் சொல்லவில்லை. தப்புவதற்கு காரணமாக இருந்த முஷ்ரிக்குகளுக்கு பதுவா செய்தார்கள். அந்த நபி அவர்களுக்கு ஒரு முறை சுபஹுடைய தொழுகையும் கலாவானது. சுபஹுடைய தொழுகையும் கலாவானது. அன்புக்குரியவர்களே, சுபஹுடைய தொழுகை கலாவானது எதனால்? நிம்மதியாக இரா பொழுதை வீட்டிலே குடும்பத்தோடு கழித்ததனால் அல்ல, யுத்தத்திலே ஈடுபட்டு பல நாட்கள் யுத்தம் நடந்து முடிவுற்றதற்கு பிறகு நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா தோழர்களும் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரவு நேரத்தை அடைந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களை ஒன்று சேர்த்து கேட்டார்கள், நாம் பயணத்தை தொடர்வதா அல்லது இந்த இடத்திலே தூங்கி எழுந்து சாலையில் செல்லுவதா? ஆலோசனையின் முடிவின் பேரிலே அந்த இடத்திலே தங்குவதாக முடிவு செய்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு விளங்கியவர்கள். பல நாள் நடந்த யுத்தத்திலே கடுமையான போரிலே ஈடுபட்ட நாம் எம்மை அறியாமலே எமது தூக்கம் மிகைத்து விட்டால் சுபகு தொழுகை கலாவாகிவிடும் என்பதை புரிந்த நபி அங்கே சுபகு தொழுகைக்கு எழுப்புவதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமனம் செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்தார்கள். நபி அவர்களும் சஹாபா தோழர்களும் தூங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நாட்டம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தின் அருகிலே சாய்ந்த நிலையில் நின்று கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சுபஹுடைய நேரம் நெருங்கியதும் தூக்கம் மிகைத்து விட்டது. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே சூரியனின் வெளிச்சம் பட்டதும் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். சந்தோஷமாக சந்தோஷமான வார்த்தையை சொல்லவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், தூக்கம் மிகைத்து விட்டது எனவே எழுந்தவுடன் தொழலாம் என்று சொல்லவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன்பு தோழர்களே, அவசரமாக வாகனங்களை திரட்டுங்கள், இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவோம். ஏனென்றால் இந்த இடம் ஷைத்தான் உங்களை தொழுகையை விட்டு தூங்க வைத்த இடமாகும். எனவே இந்த இடத்துக்கு அல்லாஹுடைய சோதனை வெகு சீக்கிரமாக வந்துவிடும், அவசரப்படுங்கள் என்று அவசரமாக அழைத்து சென்று வேறு இடத்திலே இறங்கி சுபகு தொழுகையை நிறைவேற்றினார்கள். பலவான தொழுகையை நிறைவேற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, எமது வீடுகளில் எத்தனை பேர் தொழுகை இல்லாதவர்கள், எமது ஊரிலே எத்தனை பேர் தொழுகை இல்லாதவர்கள்! உலக மட்டத்திலே 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்களில் தொழுகை இல்லாதவர்கள் எத்தனை பேர்? இவர்களுக்கு ஏற்படுகின்ற கவலைதான், இவர்கள் விடுகின்ற தொழுகையினால் ஏற்படுகின்ற கவலைதான் இன்று முஸ்லீம்களை கவலைக்கிடமாக ஆக்கியிருக்கின்றது. இது ஒரு பாவம், தொழுகை விடுபடுவது ஒரு பாவம். இதனுடைய விபரீதம் கவலையாக தோற்றம் அளிக்கின்றது. மறுபுறத்திலே முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, சில்லற பிரச்சனைகளுக்காக பிளவு பட்டார்கள். இன்று எமது அன்பு நபியை கூட அந்நியவர்கள் வாய் பூசாது திட்டக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். அவருடைய உள்ளங்களிலே அந்த தைரியம் பிறந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, பிளவுனால் ஏற்படுவது இதுதான் என்பதை அன்றே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்து காட்டினார். அன்றே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிலைமையை உருவாக்கி காட்டினான். அதுதான் நாம் அனைவரும் படித்தவர்கள், கற்றறிந்தவர்கள், இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்தவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே புனித போர்களில் மிக முக்கியமான போர்தான் உஹதுடைய போராகும். அன்புக்குரியவர்களே, அங்கே என்ன நடந்தது? உஹது யுத்தத்திலே ஈடுபட்ட சஹாபா தோழர்கள் ஆரம்பத்திலே வெற்றியடைந்தார்கள். அந்த வெற்றியின் போது சஹாபாக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், பின்னால் தோல்வி கண்டார்கள். காரணம் என்ன? அந்த சஹாபா தோழர்கள் பிளவுபட்டதுதான் அன்றி அருமை நபி அவர்களுடைய பள்ளி சகிதாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அருமை நபியுடைய உடம்பிலிருந்து உதிரம் சிந்தப்படுவதற்கு காரணமாக இருந்தது. என்ன பிளவு தெரியுமா? யுத்தம் நடப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக யுத்தத்திலே யுத்தம் செய்வதிலே பயிற்சப்பட்ட 50 அம்பு வீரர்களை உகதமர குன்றிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தினார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நிறுத்தினார்கள். கட்டளையிட்டார்கள், யுத்தத்திலே ஈடுபடுகின்ற சஹாபா தோழர்கள் வெற்றி கொண்டாலும் தோல்வியடைந்தாலும் யாரும் இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது. கட்டளையிட்டார்கள், யுத்தம் நடந்தது. எதிரிகள் தோல்வி கண்டு புறமுதுகிட்டு ஓடினார்கள், முஸ்லிம்கள் வெற்றி கண்டார்கள். இதை கண்ட உகதுமல குன்றிலே நின்ற தோழர்கள் நபி அவர்களின் கட்டளை யுத்தம் நடக்கும் வரைக்கும் தான், எனவே நாம் மலையிலிருந்து இறங்குவோம் என்று இறங்கினார்கள். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லும் வரைக்கும் இறங்கக்கூடாது என்பதுதான் நபியின் கட்டளை, இறங்காதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் சில சஹாபா தோழர்கள் அங்கே ஒருமைப்பாட்டிலே ஒற்றுமையுடன் இருந்த சஹாபா தோழர்கள் அங்கே வேற்றுமை கண்டார்கள், பிரிந்தார்கள், அந்த மலையிலிருந்து இறங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த மலையிலே நபியவர்கள் அந்த 50 வீரர்களையும் நிறுத்தியதற்கு காரணம், முஸ்லிம்களை எதிரிகள் அச்சுசையினால் வந்து இலகுவாக தாக்கிவிடுவார்கள் என்ற காரணத்தினால்தான். தோல்வியடைந்த எதிரிகள் மலை குன்றிலே நின்ற சஹாபாக்கள் குறைந்திருப்பதை கண்டு அந்த மலைக்கு அருகிலே வந்து மலையிலே நின்றவர்களை கொண்டார்கள், மலையிலே ஏறினார்கள். அந்த இடத்திலே சஹாபா தோழர்கள் ஒன்று குழுமி இருந்தார்கள். வெற்றியின் சந்தோஷத்திலே குழுமி இருந்த சஹாபா தோழர்களை அந்த எதிரிகள் கொண்டு குவித்தார்கள். சஹாபா தோழர்கள் ஓடினார்கள். அன்பு நபியின் பள்ளி சகிதாக்கப்பட்டது. எதனால்? அந்த சஹாபாக்கள் 50 பேரும் ஒற்றுமையாக இல்லாமல் ஒற்றுமையை விட்டார்கள், பிளவுபட்டார்கள். அங்கிருந்த 70க்கும் மேற்பட்ட சஹாபா தோழர்கள் சஹிதாக்கப்பட்டார்கள். அன்பு நபியுடைய பள்ளி சஹிதாக்கப்பட்டது. அன்பு நபியுடைய உடம்புடைய உடம்பிலிருந்து உதிரம் சிந்தப்பட்டது. எதனால் சகோதரர்களே? ஒற்றுமை இழந்ததனால். அன்று நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நபியவர்களுடைய பள்ளி சஹிதாக்கப்படுவதற்கு காரணம் முஸ்லிம்களுடைய ஒற்றுமை இல்லாததுதான். இன்று முஸ்லிம்கள் ஒற்றுமை இல்லாமல் உழவு பற்றிவிட்டார்கள். ஊரிலே பல பிரிவுகள், கிராமத்திலே பல பிரிவுகள், குடும்பத்திலே பல பிரிவுகள். அந்த நபி இன்று நாம் செய்கின்ற அநியாயங்களின் காரணமாக, அத்துழியங்களின் காரணமாக ஊரை குடும்பத்தை பிரித்ததின் விளைவாக அந்த நபியுடைய பேருக்கு
அவலப்பெயரை ஏற்படுத்த அந்நியவர்கள் முன்னேறி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அருமை நபி மீது அன்பு இருக்குகிறது என்று சொல்லுகின்றோமே, அந்த அன்பு நபியுடைய மஹப்பத் இருக்குகிறது என்று சொல்லுகின்றோமே, அந்த அன்பு நபியின் சுன்னாக்கள் எமது வாழ்க்கையில் எந்த அளவு பிரதிபலித்திருக்கின்றது? ஒற்றுமையே இல்லையே? அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நிலைமைகளை அன்று ஏற்படுத்தி காட்டியது பின்னால் வருகின்ற எங்களுக்கு பாடமாக அமைவதற்குத்தான், பாடம் படிப்பதற்குத்தான். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு மேலால் இல்லை, மண்ணுக்கு கீழால் இருக்கின்றார்கள். நாம் அன்னவருடைய உம்மத்தினராக இருந்து அந்த நபியுடைய மார்க்கத்தை மதமாக கொண்டு வாழ்ந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒற்றுமை கோட்டிலே இல்லாததினால் மண்ணுக்கு மேலால் நாம் செய்கின்ற குற்றம் தவறி அந்த நபியை அவலப்படுத்துகின்ற கேவலப்படுத்துகின்ற நிலைமைக்கு மாற்று மதத்தவர்கள் முன்னேறிவிட்டார்கள். ஆகவே நாம் செய்த குற்றம்தான், நாம் விட்ட பிழைகள்தான் எமது நபியை மாற்று மதத்தவர்கள் கேவலமாக பேசுவதற்கு காரணமாகும். அன்புக்குரியவர்களே, இது வேற்றுமையினால் நபியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதமான நிலைமையாகும். இதுபோல இன்னொரு என்ன பஞ்சமா பாவங்கள் எம் சமூகத்தினால் செய்யப்படுகின்றது. இந்த பாவங்களை நினைப்பவர்கள் எங்களிலே அருவிலும் அரிதாக இருக்கின்றார்கள். பாவத்தை இது ஒரு பாவம் என்று கூட கருதாதவர்கள் எங்களில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம்கள் கல்வி ரீதியிலே வீழ்ச்சி அடைகின்றார்கள் என்றும் மறுமுனையிலே செய்திகள் பரவுகின்றன. அன்புக்குரியவர்களே, எமது சிறார்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும், திறன் படைத்தவர்களாக மாற வேண்டும், சமூகத்தை வழிநடத்தும் நல்லவர்களாக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் கவலையாகும். ஆனால் செய்யப்படுகின்ற முயற்சிகளோ நபி காட்டிய முயற்சிக்கு மாற்றமான முறையிலே, நபி காட்டிய முறைக்கு மாற்றமான முறையிலே இன்று நடக்கின்றது. அதனால் எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமான முடிவுகளை அந்தந்த பெற்றோர்கள் அந்தந்த பிள்ளைகளினால் அனுபவிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக முக்கியமான ஹரம் ஷரீஃபுடைய மதீனா முனவராவுடைய மிகப்பெரிய முற்கால முஃப்தியாக இருந்தார்கள். மிக பேறுதலானவர்கள். அவருடைய தந்தை தான் ஜுவைனி ரஹ்மஹுல்லா. அன்புக்குரியவர்களே, ஜுவைனி ரஹ்மஹுல்லா தனது மகனின் எதிர்காலத்தில் தீனின் வழிபாடு மார்க்கத்தின் கல்வியின் முன்னேற்றம் கருதி பேறுதலாக தன் மகனை வளர்ப்பதற்கு திட்டம் தீட்டினார்கள். மகன் கிடைத்ததும் தாயிடத்திலே ஜுவைனி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், எனது மகனுக்கு தாயாக இருக்கக்கூடிய நீர் மாத்திரம்தான் பாலூட்ட வேண்டுமே தவிர அடிமைகளில் ஊடாக பாலூட்ட கூடாது என்று தடை விதித்தார்கள். அக்காலத்திலே பிள்ளைகளுக்கு அடிமைகள் பாலூட்டும் பழக்கம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஏன் கட்டளையிட்டார்கள்? அந்த அடிமைகள் சாப்பிடுகின்ற சாப்பாடு அவர்களுடைய குடி ஹராமானதா ஹலாலானதா தெரியாது. அதனால் எனது பிள்ளையின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை விளங்கிய ஜுவைனி ரஹ்மஹுல்லா இவ்வாறு கட்டளையிட்டார்கள். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் ஜுவைனி ரஹ்மஹுல்லா அவர்கள் வெளியிலே சென்று வருகின்றார்கள். தனது மகன் அபுல் மஹாலி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு பக்கத்து வீட்டு அடிமை பெண் பாலூட்டிக் கொண்டிருப்பதை கண்டார்கள். பிள்ளையை பறித்தடித்தார்கள். விரலை வாயிலே எட்டி குடித்த பாலை வாந்தி எடுக்க செய்தார்கள். பார்த்த தாய் கேட்டார்கள், பிள்ளையை கொல்லவா பார்க்கின்றீர்கள்? அன்புக்குரியவர்களே, ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, இந்த அடிமை பக்கத்து வீட்டானுடைய அடிமையாகும். எனவே அவருடைய பால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமானதாகும். பக்கத்து வீட்டுக்காரனாகிய எஜமானனுடைய அனுமதி இல்லாமல் எனது பிள்ளைக்கு இந்த அடிமை பாலை கொடுப்பது சுத்த ஹராமாகும். எனவே இந்த ஹராம் என் பிள்ளையின் வயிற்றிலே இருக்க நான் இடமளிக்க மாட்டேன் என்று வாந்தி எடுத்து வைத்தார்கள். நாம் பாடம் படிக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? ஜுவைனி ரஹ்மஹுல்லா அவருடைய மகன் அபுல் மஹாலி ரஹ்மஹுல்லா அவர்களே சொல்லுகின்றார்கள், பிற்காலத்திலே மதீனாவுடைய மஸ்ஜிதிலே மிகப்பெரிய ஒரு முபையினாக உபன்யாசம் செய்யக்கூடியவர்களாக திகழ்ந்த அவர்கள் பேசிக்கொண்டு போகும் பொழுது இடையிலே கொன்னி விடுவார்களாம், திக்கி விடுவார்களாம், தடுமாறுவார்களாம், சொல்லுவார்களாம். அந்த நேரத்திலே எனது பேச்சிலே கொன்னல் வந்ததற்கு, எனது பேச்சிலே திக்குதல் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்று அந்த அடிமை தந்த பாலிலே ஒரு சொட்டி என் உடலிலே சென்று விட்டது, அதுதான் என் பேச்சிலே கொன்னலை உண்டு பண்ணுகின்றது என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, ஹராமான ஒரு சத்து ரத்தம் உடலிலே பாய்ந்ததனால் பயானிலே பேச்சிலே கொன்னல் வருகிறது என்றால் நாம் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சாப்பாடு சுத்த ஹலாலாக இருக்கிறதா என்பதை நாம் அவதானிக்கின்றோமா? எம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஆடை, எம் பிள்ளைகளுக்கு நாம் செலவழிக்கின்ற செலவழிப்பு ஹலாலாக இருக்கிறதா என்பதை பார்க்கின்றோமா? இல்லையே சகோதரர்களே, இதனால் எம் பிள்ளைகளிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கின்றோமோ அதை எங்களால் காண முடியாமல் இருக்கின்றது. இன்று முஸ்லீம்கள், முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் ஹராம் ஹலாலை பேணுவதை கைவிட்டு விட்டார்கள். ஹராம் ஹலாலை பேணுவதை கைவிட்டு விட்டார்கள். இதனால் அவர்களின் ஊடாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்திலே அட்டகாசம் புரியும் அநியாயக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கவலையோடு சொல்லுகின்றேன், எமது இஸ்லாமிய தோழர்களில் எத்தனையோ பேர் இன்று வட்டியோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். வட்டி சாதாரண பாவமா, சாதாரண குற்றமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா திர்ஹமுன் வாஹிதும் மினர் ரிபா அஷத்து மின் சித்தி வ தலாதீன ஜனியா. ஒரு ரூபா வட்டி இருக்கிறதே 36 விடுத்தம் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, பாரமாகப்படுகிறதா? வட்டியுடைய விபரீதம் புரிகின்றதா? இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், வட்டியினால் ஏற்படுகின்ற பாவங்கள் 70 வீதம் ஐசருஹா, அதில் தாழ்ந்தது அற்பமானது. ஒரு மகன் தன்னை பெற்றெடுத்த தாயோடு தகாத முறையிலே நடப்பதை போன்றது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, விபச்சாரம் என்றால் வெறுக்கின்றோம். விபச்சாரத்தை விட கொடிய பாவம் வட்டி என்று நபி அவர்கள் சொல்லியிருக்க, ஆனால் அதை கைவிட தயாரில்லையே. ஏன் தொழிலே இறங்கி விடுவோம்? எமது கற்பனைகள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்ற கங்கணத்தோடு வட்டியோடு தொடர்புடைய எமது சகோதரர்களில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இதன் விபரீதம் தான் சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, தனி மனித வாழ்க்கை ரீதியாக பல பிரச்சனைகள். குர்ஆன் அதைத்தான் சொல்கின்றது, ஜாஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் பிரச்சனைகள், பிளவுகள், சோதனைகள் உருவாகின்றதா? அது உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்ட அநியாயங்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அன்பு சஹாபாக்கள் வட்டியின் விபரீதத்தை விளங்கினார்கள். வட்டி ஹராம் என்பதை கேட்டதும் விட்டார்கள். பாடம் படிக்க வேண்டும். அந்த அடிச்சுவடிலே வந்தவர்கள் நாம் முஸ்லீம்கள். எமது தலைவர்கள் எவ்வாறு பேணுதலாக இருந்தார்கள்? எமது பேணுதல் எங்கே இருக்கின்றது? இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வட்டி ஹராமாக்கப்படுவதற்கு முன் வட்டி தொழிலையே தன் தொழிலாக வைத்திருந்தவர்கள். எப்பொழுது வட்டி ஹராமாக்கப்பட்டதோ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள். தனது குடும்பத்தைச் சேர்ந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட முன்னறிவிப்பு செய்யவில்லை. என்ன தெரியுமா சொன்னார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் தந்தார்களோ அவர்கள் எவரும் அந்த பணத்துக்குரிய வட்டியை கொடுக்க வேண்டாம், அவருடைய முதலை மாத்திரம் திருப்பிக் கொடுங்கள் என்று பொது அறிவிப்பு செய்தார்கள். வட்டி ஹராமாக்கப்பட்டு விட்டது என்பதை கூட சொல்லவில்லை. இந்த செய்தி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சென்றடைந்தது. இதை கேட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனது வியாபாரத்திலே எனது மகன் மண்ணை வாரி போட்டான் என்று சொல்லவில்லை. வந்தவரிடத்திலே இது அல்லாஹுவின் கட்டளை என்று சொன்னாரா என்று கேட்கவில்லை. மாற்றமாக நான் சொல்லுகின்றேன், மக்களே கேளுங்கள் சொன்னார்கள். நான் யார் யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் தந்தேனோ அவர்கள் எவரும் அந்த பணத்துக்குரிய வட்டியை தர வேண்டாம் என்பது மாத்திரமல்ல, அந்த முதலையும் எனக்கு தர வேண்டாம் என்று சொன்னார்கள். இதுதான் அன்று இருந்த சஹாபா தோழர்களின் எமது தலைவர்களின் பேருநிலான வாழ்க்கையாகும். அதனால் அன்று அந்த சஹாபா தோழர்கள் உலக மட்டத்திலே சொற்ப மக்களாக இருந்தாலும் கண்ணியமாக திகழ்ந்தார்கள், கௌரவமாக வாழ்ந்தார்கள். இன்று உலக மக்களுக்கு மத்தியிலே பெரும்பான்மை இனமாக இருந்தாலும் இன்றைய சமுதாயம் கேவலப்படுவதற்குரிய காரணம் நாம் விட்ட தவறுகள்தான். எமது வாழ்க்கையிலே ஏற்படாத பேணுதல், ஹராம் ஹலாலை பேணவில்லை, அது வட்டியாக இருக்கட்டும், களவாடப்பட்ட பொருளாக இருக்கட்டும், அபகரிக்கப்பட்ட பொருளாக இருக்கட்டும், அது காணி அல்லது பொருள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் ஹலாலாக பயன்படுத்தினோம். அதுதான் இன்று பல நோய்களாக, விதம் விதமான நோய்களாக எம் சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மாற்று மதத்தவர்கள் செறிந்து வாழும் ஒரு நாட்டிலே நாம் வாழ்கின்றோம். எமது நாட்டிலே இருக்கின்ற அதிக வைத்தியசாலைகளுக்கு சென்று பாருங்கள், பெரும்பான்மை இனமாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்களா அங்கே அதிகமாக சிகிச்சை பெறுகின்றார்கள், அல்லது சிறுபான்மை இனமாக இருக்கக்கூடிய எமது முஸ்லீம்களா என்று பாருங்கள். முஸ்லீம்கள் தான் அதிகமானவர்கள் வைத்திய சாலைகளிலும் தனியார் வைத்திய சாலைகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களிடத்தில் தான் இருக்கக்கூடாத அல்லாஹ் தடுத்த எத்தனையோ குற்றங்களும் பஞ்சமா பாவங்களும் மலிந்து காணப்படுகின்றன. ஆக அன்புக்குரியவர்களே, எப்பொழுது நாம் எம்மை திருத்துவோமோ எமது வாழ்க்கையில் இருக்கும் குற்றங்களை தவறுகளை துடைத்தறிந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவோமோ அல்லாஹ் எங்களையும் புனித இஸ்லாத்தையும் இந்த பூமிக்கு மேலால் அந்நியவர்களின் மூலம் கண்ணியப்படுத்துவார். இதற்கு மாற்றமாக எந்த முறையை நாம் கையாண்டாலும் அது வெற்றியளிக்கக்கூடியதாக அமையப்போவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாமே தவறை செய்துவிட்டு நாமே நாம் கேவலப்படுவதற்குரிய கைங்கரியங்களை புரிந்துவிட்டு மாற்று மதத்தவர்களை குறை சொல்லுவது புத்திசாலித்தனம் அல்ல. நாம் உண்மை முஸ்லீம்களாக, உண்மை மூமின்களாக வாழ்வோம் என்றால் எமது முஸ்லீம்கள் மதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எமது வாழ்க்கையிலே இருக்கும் தவறுகளை இனங்கண்டு அதிலிருந்து எம்மை நாம் பாதுகாக்க ஆரம்பமாக முற்படுவது எமது தேவையாகும். இன்று உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒரு சோகமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. என்ன? அன்பு நபி அவர்களை கேவலப்படுத்தி கேவலமான முறையிலே சித்தரித்து காட்சிப்படுத்திய ஒரு காட்சியின் விபரீதம் முஸ்லிம்கள் அனைவரும் இன்று கவலையான நிலையிலே இருக்கின்றோம் என்பதை செம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக எமது பகுதிகள் காணப்படுகின்றன. அந்த நபி மீது அன்பு உண்மையிலே இருக்கும் என்றிருந்தால் இதோடு எமது அன்பு, இந்த வேலைகளோடு எமது அன்பு முடிந்துவிடக் கூடாது. அந்த அன்பு நபியுடைய சுன்னாக்கள் எமது வாழ்க்கையிலே இருக்கின்றதா? அன்புக்குரியவர்களே, நபியவர்கள் தொழுகையை விட்டிருக்கின்றார்களா? வாழ்க்கையிலே தொழுகையை விட்டிருக்கின்றார்களா? இரண்டு தொழுகை தான் இப்படி கலாவானது. சக்கராத்துடைய நேரத்தில் கூட நபியவர்கள் தனது மீது கடமையான தொழுகையை விடவில்லை. அந்த அன்பு நபி மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நாம், நேசம் வைத்திருக்கக்கூடிய நாம் எத்தனை தொழுகைகளை பேணி தொழுது வந்திருக்கின்றோம், விட்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சாதாரண தலைவலி வந்தால், பல்லுவலி வந்தால், தடிவலி வந்தால், காய்ச்சல் வந்தால், வீட்டிலே திருமண உபயோகம் வந்தால், மயிற்று வீடு வந்தால் முதலாவது நாம் கை வைப்பது தொழுகையாகும். எங்கே அங்கே நிம்மதி உண்டாக போகின்றது? எங்கே அங்கே கௌரவம் கிடைக்கப் போகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாத இந்த கடமையிலேயே அலட்சியமாக இருந்து கொண்டு நபி மீறி அதிகம் அன்பு வைத்தவர்களை போன்று பாசாங்கு செய்பவர்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை தொழுகை, அல்லாஹுடைய கட்டளை நபியை முழுமையாக பின்பற்ற சொல்லிருப்பதை, இவைகளை முழுமையாக விட்டுவிட்டு மாற்று மதத்தவர்களை போன்று நாமும் செயற்படுவோம் என்றால் அல்லாஹுடைய பிடி எந்த பகுதியிலிருந்து வரும் என்பதை நாம் பயப்பட வேண்டியிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்தி தொழுகையில் பேணுதல் உடையவர்களாக, ஹராம் ஹலாலில் பேணுதல் உடையவர்களாக, ஹலாலை சம்பாதித்து ஹலாலையே எம் குடும்பத்துக்கும் எங்களால் செலவழிக்கப்படுகின்ற மக்களுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக எப்பொழுது நாம் மாறுவோமோ எமது வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற அனைத்து இலட்சியங்களையும் எங்களால் அடைய முடியும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது வாழ்க்கையிலே திருத்தமான அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகளை கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. யா அல்லாஹ், உலகத்திலே முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை செய்து தருவாயாக, முஸ்லீம்களை கௌரவமாக வாழ வைப்பாயாக, முஸ்லீம்களுடைய மதஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லீம்களின் தலைவர்களை கௌரவப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்கள் உலகம் அனைத்திலும் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கௌரவமாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கிருபை செய்வாயாக. உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் எமது பிரார்த்தனையை அங்கீகரித்த உருவாயாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.